SBS தமிழ்.
SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
எட்டு அகதிகளும் ஆஸ்திரேலியாவும்.
புகலிடம் தேடி ஆஸ்திரேலியா வந்திருப்பவர்கள் சந்திக்கும் சவால்களை எடுத்து வரும் தொடர்.
பணம் என்று சொன்னதும் பல பழமொழிகள் உங்கள் ஞாபகத்திற்கு வரலாம். அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு அல்லது குறுக்கு வழிகளில் பணம் சம்பாதிக்க முனைவதை அன்றுதொட்டு நம் சமூகம் ஏற்கவில்லை என்பதையே அது காட்டுகிறது. புகலிடம் தேடி வந்தவர்களும் அதற்கு விதிவிலக்கல்ல. சூதாட்டம் மற்றும் சிட்டுக்கட்டுதல் போன்றவற்றில் தனக்கு நம்பிக்கை இல்லை என்கிறார் புகலிட கோரிக்கையாளர் சே.
கேம்பிளிங் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் எப்படி இருக்கோ அதை என்ன போனது பார்த்ததெல்லாம் இல்லை. உண்மையா இதெல்லாம் ஒரு என்ன சொல்ற ஒரு சமுதாயத்தை சீரழிக்கிறதுக்கான ஒரு விஷயம்தான். இப்ப எனக்கு சில விஷயங்கள்ல எனக்கு ஈடுபாடும் இல்லை, அதுல விருப்பம் இல்லை. இந்த சீட்டுன்றது நான் அதை பத்தி தெரியுது. அதான் சீட்டுன்ற எனக்கு ஒரு சொல்லாதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையே. அதை பற்றியான அறிவும் இல்லை, அதை பற்றிய ஈடுபாடும் இல்லை, அதுக்கான நம்பிக்கை அதை பற்றியான நம்பிக்கையும் எனக்கு இல்லை.
சே போன்றவர்கள் பலர் இருந்தாலும் சூதாட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் புகலிடம் தேடி வந்தவர்கள் பலரை அறிந்திருக்கிறார் அகதிகளுக்காக செயற்பட்டு வருபவர்களில் ஒருவரான டாக்டர் பாலா விக்கி.
சூதாட்டம் என்று சொல்லும் இடத்து பரந்த அடிப்படையில் பார்க்கப்பட வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் ஹோர்ஸ் ரேசிங் சொல்லப்படுகிற குதிரைகளில் $2 கட்டுவது அல்லது லாட்ரி டிக்கெட்ஸ் எடுப்பது கூட சூதாட்டம் என்று பார்க்கப்படும். அதே நேரத்தில் கெசினோ போன்ற இடங்களில் போய் ஸ்லாட் மெஷின்ஸ் அல்லது மற்ற விளையாட்டுகளில் பெரிய அளவு பணத்தொகைகளை கட்டுவதும் சூதாட்டத்தின் உச்சமாக பார்க்கப்படலாம். அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த குறைந்த மட்டத்தில் உள்ள விடயங்களை தவித்துவிட்டு இவ்வாறான கிளப்ஸ் அல்லது கெசினோஸுக்கு போய் பணம் கட்டி விளையாடுவது சம்பந்தமான ஒரு கரிசனை பலரிடம் இருக்கிறது. ஏற்கனவே இளைஞர்கள் பலர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள், தமது நண்பர்கள் சொந்த பணத்தையும் செலவழித்து கடன் வாங்கியும் செலவழித்து கிட்டத்தட்ட $100,000 வரையில் கடன் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அப்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இங்கு நீண்டகாலமாக வாழுகிற ஒரு கௌரவமாக வேலை செய்கிற எனக்கு $100,000 யாராவது கடன் தருவார்களா என்ற கேள்விக்கே பதில் தெரியாமல் இருக்கிற போது இவ்வாறு இந்த புதிய இளைஞர்கள் பணத்தை பெற்று இவ்வாறு செலவழிக்கிறார்கள் என்று பார்த்தால் சொல்வார்கள், ஒவ்வொரு நண்பர்களிடமிருந்தும் 2,000-3,000 என்று வாங்கி கொடுத்த காசை எடுத்து விடலாம் என்ற உணர்வில் செய்வது ஒன்று, இரண்டாவது அதுக்கு அடிக்டட் அல்லது அதுக்கு பழக்கப்பட்டு அது ஒரு இரவு 2 இரவு 3 இரவாவது ஒரு வாரத்துக்கு போகாவிட்டால் அவர்களுக்கு ஏதோ அந்த வாரம் முடியாத மாதிரி இருக்கிற நிலைமை இருப்பது உண்மைதான். சில சந்தர்ப்பங்களில் குடித்து அல்லது போதை மருந்துகளை பயன்படுத்தி அதன் மூலம் வருகிற பாதிப்புகளில் பார்க்க சூதாட்டம் அல்லது பணம் கட்டி தோற்பது என்பது ஆபத்து குறைந்தது என்ற கருத்து கூட சில இளைஞர்களிடம் காணப்படுகிறது. எல்லாமே கட்ட வழக்கங்கள் தான், எல்லாமே பாதிப்பு தருபவை தான். வந்தோம், வந்த இடத்தில் பாதுகாப்பாக வாழ்ந்து எங்கள் உயிரை காத்துக்கொண்டோம், ஏதோ பணத்தை சேர்த்து குடும்பங்களை அமைத்துக் கொண்டு வாழ்ந்தோம் என்ற கவனம் இல்லாமல் இருக்கிறது ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது.
பாலாவிக்கு கூறுவதை முற்றாக ஏற்க மறுக்கிறார் புகலிட கோரிக்கையாளர் செந்தூரன் செல்வராசா. சூதாட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கடன் கொடுப்பவர்கள் மேல் அவர் பழி சுமத்துகிறார்.
அவனை சொல்லி தப்பு இல்லையே, கொடுத்தவங்களும் அப்படி அவனுக்கு இதுக்குதான் போறான் என்று கொடுத்து கொண்டிருக்கும் போது அதே பட்சத்தில் இவர் நல்ல நண்பன் என்றேக்கல நான் விட மாட்டேன்.
சூதாட்டம் தடுப்பு முகாம்களிலும் நடக்கிறது என்கிறார் இன்றும் தடுப்பு முகாமில் இருக்கும் பிரேம்நாத். ஆனால் அது குறித்த விவரங்களை பகிர்வதற்கு அவர் தயங்குகிறார்.
அது வந்து மறைமுகமா நடக்குது, இருக்கணும் மறைமுகமா நடக்கும் முகமும் அது அதுகள் கொஞ்சம் கலைச்சால் வந்து எங்களை வந்து கொலை செய்திருவாங்க அப்படியான ஒரு நிலையில்தான் நான் இருக்கிறேன். நான் பார்த்துருக்கேன் நியாயமான ஒருத்தன் கச்சட்டையும் சட்டையும் கட்டி போட்டு அதுல படுத்து கிடக்குறான். அவரை ஒரு 2-3 பேர் வந்து பிடிச்சு போட்டு அடிச்சு உள்ள கொண்டு போய் அடைச்சு வச்சு போட்டு திருப்பி ஒரு மணிக்கு அதுல வெளியிடுவாங்க. அதாவது நான் வந்து அது கதைக்க தவிர்க்கிறேன். மெட்டாக்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழாக்களும் ஒரு சில பேர் அதுல வந்து ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. அதுகளை நாம் கலைக்க விரும்பவில்லை, வந்து கலைக்கிறதுக்கான ஒரு திகார் இது இல்லை.
சூதாட்டத்தில் ஒருவர் ஈடுபட்டிருக்கிறார் என்று தெரியாமலே ஒருவரிடம் பணத்தை தொலைக்கவிருந்த சுபா செல்வகுமார் இன்னொரு நண்பரால் காப்பாற்றப்பட்டு விட்டார்.
சூதாட்டத்துல அந்த மெஷின் கேஷினோ மெஷின் சொல்லி அதுக்குள்ள போய் காசு போற சம்பவம் இதுலயும் வந்து எனக்கு ஒரு நெருங்க என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சம்பந்தப்பட்டிருந்தவர். அப்ப எனக்கு தெரியாத அவர் போய் விளையாடுறாருன்றது எனக்கு தெரியாத ஒரு சந்தர்ப்பத்துல அவர் என்னட்ட காசு கேட்டவர். அக்கா எனக்கு ஒரு 5000 ரூபாய் காசு வேணும் தாங்கண்டு. அப்ப எனக்கு தெரியாது இவர் ஏன் கேட்கிறாருன்னா, அப்ப நானும் அவர்கிட்ட கணக்கு உதவியில பெற்றிருக்கேன். அப்ப சரியாண்டு நான் 5000 ரூபாய் கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னா இவர் வாங்கிட்டு போனவர். அப்போ வாங்கிட்டு போய் ஒரு மணித்தியாலம் ரெண்டு மணித்தியாலத்தில் அவர்கிட்ட ஃப்ரெண்ட் இன்னும் ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், அக்கா இன்னும் சந்திச்சிங்களாண்டு ஓமண்ட அக்கா இப்படி காசு என்னட்ட 10000 வாங்கியக்கா இப்போ 3 மாசத்துக்கு மேலாச்சு இன்னும் தரையில்லாண்டு. அப்போ நான் சொன்னேன், ஐயோ தம்பி இப்போ தான் என்ன டைம் ஒரு 5000 ரூபா வந்து வாங்கி கொண்டு போகிறாரேண்ட, ஐயோ அக்கா நீங்களையும் கொடுத்த நீங்கள் அந்த காசு எப்படியும் வாங்கிடுங்க, அவர் இப்படி கேஷினோ அப்படியே அட போகிறதாமண்ட்டு அரைஞ்சினான். அதில் கொண்டே கொண்டே இப்படி எல்லார்ட்டையும் காசு வாங்கி வாங்கி கேஷினோ மெஷினுக்கா போடுறேன். அதுக்கு பிறகுதான் நான் யோசிச்சேன், ஏன் இப்படி எங்கட பிள்ளைகள் இப்படி பிளவுடினாமே எங்கட இப்படி வந்தவே இப்படி எல்லாம் செய்ய வேணுமெண்ட. அப்புறம் நான் அடுத்த நாள் கூட நான் ஃபோன் பண்ணல, அடுத்த நாள் ஃபோன் பண்ணி சொன்னேன், தம்பி இப்படி எனக்கு இத்தனாம் தேதிக்குள்ள அந்த காசு வேணும் இருக்கணும் திருப்பி தெரியலமுண்டு. அப்புறம் அவர் 2 வீக் கேட்டு அப்புறம் 2 வீக்கால திருப்பி காசு வந்தவர். ஆனால் எனக்கு முதல் வாங்கினவர்கிட்ட காசு இந்த வரைக்கும் கொடுத்து முடியல. அப்புறம் அவர் இங்கே இருந்து இடம் மாறிய வேற ஒரு இடத்துக்கு போயிட்டார் என்னென்னா, அந்த அவமானம் தாங்க முடியாமல் அப்படியான கனவேர் அந்த கசனோக்க கொண்டே காசை போட்டு உண்மையிலேயே தேவையில்லாமல் தங்களோட வாழ்க்கையை அழிச்சு கொண்டிருக்கணும்ன்றது தான் நான் இதில் சொல்ல வரேன். அவையில் திருந்தவன் அப்படியான அந்த தப்பான பாதைக்கு போகாமல் நல்ல ஒரு பிரஜையாக வாழ்ந்து இந்த நாட்டில் நல்ல நல்ல விஷயங்களை கற்று நல்ல ஒரு பிரஜையாக இருக்கணும்ன்றதை நான் எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.
சூதாட்டத்திற்கு அடிமையானவர்களை அடையாளம் காண்பதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை விளக்குகிறார் அகதிகளுக்காக செயற்பட்டு வருவர்கள் ஒருவரான டாக்டர் பாலா விக்கி.
இவர்களது கதவுகளை தட்டி நாங்கள் இதை செய்யாதீர்கள் என்று ஆலோசனை சொல்வதிலும் சில சிரமங்கள் இருக்கின்றன. ஒன்று, யார் வாறு செய்கிறார்கள் என்று தெரியாமல் இருக்கிறது. இரண்டாவது, எந்த அடிப்படையில் இவர்களுக்கு நாங்கள் ஆலோசனைகளை சொல்லுவது என்பது. ஆகவே பொதுவாகவே நாங்கள் சொல்வதாக இருந்தால், சமூக கட்ட பழக்கங்கள், அதாவது எங்களுக்கு உடல் ரீதியிலேயோ உள ரீதியிலேயோ பண ரீதியிலேயோ பாதிப்பு தருகிற விடயங்களை தவிர்ப்பது மிகவும் முக்கியம் என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு பொழுதுபோக்குக்கு போவாது போய் கொஞ்சம் சிலவழிப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க அல்லது புரிந்து கொள்ளப்படத்தக்க விடயமாகவும் இருக்கக்கூடும்.
இது தவிர பணம் சம்பந்தமான விடயங்கள் என்று வரும்போது சீட்டு கட்டுவதும் அதிலிருந்து வரும் பிரச்சனைகளும் புகலிடம் தேடி வந்தவர்கள் பலரை பாதித்திருக்கிறது என்கிறார் பாலா விக்கி.
சீட்டு கட்டுவது என்பதும் இந்த நாட்டில் பணம் சார்ந்த விடயங்கள் அனுமதி பெற்று செய்யப்பட வேண்டும் என்பது முக்கியமானது. ஆனால் சரியோ தவறோ ஊரில் செய்வதைப் போல ஒரு வீட்டில் யாரோ ஒருவர் சீட்டை தொடங்கி எல்லோரும் கட்டுவது என்பது இங்கு வழக்கமாக நடந்து வருகிறது. கட்டத் தொடங்கிவிட்டு பிற கட்டாமல் விடுவது என்பதோ அல்லது சீட்டை செய்தவர் உரிய முறையில் அதை செய்யவில்லை என்பதோ தொடர்ந்தும் பிரச்சனைகளாக பலரிடம் இருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த சீட்டு என்பதை நாங்கள் உரிய முறையில் கையாளாவிட்டால் அதுவும் பல பிரச்சனைகளை தனிப்படவோ அல்லது ஒரு குழு அடிப்படையிலோ எங்களுக்கு கொண்டு வரும் என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும்.
சீட்டு கட்டுவதை நேரடியாக அனுபவித்திருக்கிறார் சின்னி காந்தன்.
எனக்கு பாதிப்பு ஏற்படுத்த எல்லாம் நண்பர்கள் தான். ஒரே தட்டு ஒரு கோப்பையிலிருந்து உண்டா உணவு இருந்த நாட்கள்லான் வந்த புதிய ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, இதில் சரியான ஒரு ஆபத்தான விஷயங்கள் இதில் தான்டாங்க. இந்த நாட்டுக்குள்ளே வந்தீங்களா உங்களால் உடல் ரீதியாக சும்மா சதுர உதவின்னு சொல்கிற மாதிரி இங்கே வேலை எடுத்து இடத்துல போய் வேலை எடுத்து இன்ஜருக்கு வேலை எடுக்க அறிமுகப்படுத்தி அப்படியான உதவிகள் செய்யலாம். பண கொடுக்கல் வாங்கல்கள்லையோ இப்படி சீட்டு கட்டுற விஷயங்கள்லையோ இந்த வட்டியை கொடுக்குற விஷயங்களில் ஈடுபட வேணாம், இங்கே யாரையும் நம்ப முடியாது என்று எனக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. உதவியாக இருக்குமென்றதால நான் நினச்சிட்டு பிடிச்சேன், இல்லைண்டு இல்லை நான் கட்டியிருக்கிறேன் அதாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அதில் இந்த நிறைய பணமும் நஷ்டப்பட்டுருக்கிறேன். வேறு ஆக்கள் எடுத்துட்டு ஓடினாலும் சீட்டுக்கு மெயினாக மண்டி சீட்டு பிடிச்சால் வந்து தாஜியன்னு சொல்லக்கூடியால் வந்து காசு கொடுக்க இல்லாமல் அவரை மீடத்தை விட்டுட்டு ஓடி அதில் இந்த நிறைய பணமும் நஷ்டப்பட்டுருக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு பிறகு நானும் ஒரு மெயினாக ரெண்டு தாஜி சீட்டு பிடிச்சோம், ஒருக்கா ரெண்டு தடவை இல்லை ஒரு 3 தடவை கிட்ட நண்பர்களே எனக்கு என்ன மாத்திருக்கிறாங்க. இங்க சட்டத்துக்கு பிரமாண செயல், அதெல்லாம் என்ன சட்டத்தையும் கிடைக்கல. அது நீ ஒரு இதை ஆள ஒரு பிரச்சனை பட்டு போய் அடி தடி என்று சொல்லி நாங்கள் போலீஸில் போய் ஜெயிலுக்கு போய்ன்றதை விட பணம் தான் தொலைஞ்சிட்டுது. எங்களுக்கு தெரிந்து நான் அதில் ஈடுபட்ட தப்பு. அப்போ நான் செய்த தப்புக்கு தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டதுக்காக, ஆனால் நான் இதுகளை அதுக்கு என்ன மாத்திட்டு போனதுக்காக நான் என்னோட சீட்டு கட்டினால கொடுக்க முடியல. பேங்கில் லோன் எடுத்தோ கிரெடிட் கார்டில் எடுத்தோ தொழில் செய்த ஆலையோ எடுத்து நான் இன்றைக்கும் நான் கொடுக்க வேண்டிய ஆகலை கொடுத்து கொண்டான் இருக்கிறேன், கொடுத்தும் இருக்கிறேன். மற்ற இது நான் பொதுவாக சொல்ல வேணும்னா, அப்படியான ஈடுபடாது இந்த செயற்பாட்டில் ஈடுபடாது. ஏதோ நாட்டுக்கு நல்லா உங்களுக்கு நல்லா தேவையில்லாத நிறைய பிரச்சனையை தவிர்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த வாழ்க்கையில் இந்த வந்து 6 வருஷம் மாதிரி அரைவாசி போது நான் இந்த சீட் என்ற ஒரு இதால இன்றைக்கும் நான் ஒரு நிலையான வாழ்க்கை வாழ முடியாத காரணமே இந்த சீட் ஒரு காரணம். கிட்டத்தட்ட நான் ஆஸ்திரேலியாவில் ஒரு 100,000 ஆஸ்திரேலியன் டாலர்கள் கிட்ட நான் நஷ்டப்பட்டு இருக்கிறேன்.
புகலிட கோரிக்கையாளரை எமது சமூகத்தினர் எப்படி பார்க்கிறார்கள்? அவர்களை அன்புடன் வரவேற்கிறார்களா இல்லை அவமதிக்கிறார்களா? இவர்கள் அனுபவங்கள் எப்படி?
இப்ப வந்தாக்கள், கப்பல்ல வந்தாக்கள், முதல் வந்தாக்கள் என்ற ஒரு பாகுபாடு இந்த நாட்டில் இருக்குது. அது என்னன்னு சொன்னால், ஒரு சில கப்பல்ல வந்த ஒரு சிலர் செய்கிற தப்பால ஒட்டு மொத்தமா போட் பீப்புள்ஸ் என்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு எல்லாருமே ஆளாகிறோம்.
தமிழ் சமூகம் வந்து இதுவரைக்கும் இந்த ஒரு நாளோ இல்ல ஒரு கிழமையிலோ இல்ல ஒரு மாதத்திலயோ அப்படியே யாரும் வந்து பாக்குறது இல்ல. வெள்ளக்கார ஆஸ்திரேலியன் இவங்க ஒவ்வொரு நாளும் வர்றாங்க, வந்து எங்களை பாக்குறாங்க, எங்கட பிரச்சனையும் கேட்கறாங்க. கேட்டு இது காணாம எங்கட ஸ்ரீலங்காவுக்கு போய் எங்கட வீட்டுக்கு எல்லாம் போய் வந்தவங்களும் இருக்கிறாங்க. இந்த வெள்ளக்காரர் தமிழகத்த பிரச்சனை எல்லாம் எங்களை தடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனா இப்ப என்றைக்கு எங்களுக்கு உதவி செய்யற வெள்ளக்காரர்.
அடுத்த வாரம் கதை தொடர்கிறது.
எட்டு அகதிகளும் ஆஸ்திரேலியாவும். புகலிடம் தேடி ஆஸ்திரேலியா வந்திருப்பவர்கள் சந்திக்கும் சவால்களை எடுத்து வரும் தொடர். நிகழ்ச்சியாக்கம் குலசேகரம் சஞ்சயன். எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம். SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.